செங்கடம்பை திருக்கழக்கோயிலே தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பழி செய்து கிடப்பதேன. சம்பந்தமூர்த்தி நாயனாருடைய தேவாரம் மூன்று திருமுறையாக வகுக்கப்பட்டிருக்கிறது. நான் முன்னையே உங்களுக்கு நினைவூட்டி இருக்கிறேன், திருமுறை என்பது ஒரு தொகுப்பு, ஆங்கிலத்தை வேல்யூம்னு சொல்றாங்க இவங்க, அதை திருமுறை என்று வகுத்து விட்டார்கள். அதையே தான் ராமலிங்க சுவாமிகள் பின்னால கையாள்றாரு. அதை தேவாரத்தினுடைய அடிப்படையில தான் அவருடைய வாழ்க்கையவே நடத்தி இருக்கிறார். சுருங்க சொல்ல போன நால்வர் பெருமக்களுடைய குழந்தை அது, அவ்வளவுதான். ஏதோ பிற்காலத்துல ராமலிங்க சுவாமிகள் ஒரு தினசா மாறி இருந்தாலும் நால்வர் வழியில தான் அவர் சொல்லுகிறார். ஆக திருமுறை என்பது ஒரு தொகுப்பு என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த தொகுப்புல திருஞான சம்பந்தர் மூணு திருமுறை, திருநாவுக்கரசர் மூணு திருமுறை, சுந்தரர் ஒன்னு, மாணிக்கவாசர் ஒண்ணு, எட்டு திருமுறை வரலையும் சிவனை தவிர வேற ஒருவருக்கு பாடல் கிடையாது. மறுபடியும் ஒரு தடவை சொல்லிடுறேன், இந்த எட்டு திருமுறை வரலையும் மொத்தம் நமக்கு பன்னிரண்டு திருமுறை சைவத்திற்கு நமக்கு வகுத்து கொடுத்தது, வகுத்து கொடுத்தவர் நம்பி ஆண்டார் நம்பிகள் இல்லையா? ஆமா, விநாயக பெருமானுடைய முழு அருள் பெற்றவர் அவர். விநாயக பெருமான் இவர் கொடுத்த நிவேதனத்தை சாப்பிட்டார் என்று வரலாறு. இப்ப நாமெல்லாம் எல்லாருமே கோயில்ல கூட அந்த பிரசாதத்தை அப்படி காட்டுறோம், சாமி அவ்வளவுதான் சாப்பிட்டேன்னு சாப்பிடுறது ஒரு கைக்கு நீட்டிருந்தா கூட அவங்க கொடுப்பாங்க என்னமோ, அதுவே சந்தேகம். அது ஒரு பக்கம் இல்லையா? ஆமா. ஆனா அவர் என்ன பண்ணினார், நீ சாப்பிட்டாத்தான் ஆச்சுன்னு நம்பி ஆண்டார் நம்பி அவர் சாப்பிட்டார் என்று வரலாறு இருக்கிறது. வரலாற நாம பொய் நம்ம சொன்னோம்னு சொன்னா நம்ம வீட்டு பத்திரமும் பொய்யா போயிடும். புராணம் என்பது என்ன அப்படின்னு கேட்டா, இடைக்காலத்துல புராணம் என்பது பொய் கட்டுக்கதைகள் அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டில் பரவலாக பரப்பி விட்டார்கள். எப்போதுமே இந்த கொஞ்சம் இந்த கெடுதலான காரியம் தான் சீக்கிரம் பரவும், நன்மையான காரியம் கொஞ்சம் மெதுவாத்தான் பரவும். அதுக்கு விளக்கம் சொன்னவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள், புராதனமான செய்கையை சொல்வதுதான் புராணம், நமக்கு முன்னே நடந்தவை சொல்லுவதுதான் புராணம் எனப்பட்டது. அதற்கு விளக்கம் அப்படித்தான் எழுதி இருக்கிறார்கள். அவர்தான் இந்த தொகுப்பு நமக்கு தொகுத்து வைத்த பெரியவர் அவர்தான். பதினோரு திருமுறை வரலையும் தொகுத்து வைத்தவர் அவர்தான். பின்னால பன்னெண்டாம் திருமுறையாக பெரிய புராணத்தையும் சேர்த்தார்கள், சேர்த்ததுல தப்பு ஒன்றும் இல்லை. அதற்கு பிற்பாடு வேற ஒன்றையும் சேர்ப்பதற்கும் இல்லை, சேர்க்கவும் இல்லை என்பது நம்ம எண்ணத்தில் கொண்டு வர வேண்டியது. எட்டு திருமுறை வரையிலும் சிவனுக்கு தவிர வேற ஒருவருக்கு பாட்டு இல்லை. ஆக ஏக தெய்வ கொள்கை உணர்த்தப்பட்டது என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். ஏண்டா இவங்களுக்கு இந்த சின்ன புத்தி அப்படின்னு நினைக்கலாம், எல்லா தெய்வத்தையும் கும்பிட்டு இருக்கலாம் அல்லவா என்று நீங்கள் எண்ணி இருக்கலாம். ஒரு பெண் சொல்லுவாடா எல்லா ஆணும் ஒண்ணு அப்படின்னு, சொல்ல மாட்டா, சொல்லக்கூடாது, சொல்ல மாட்டாள், சொல்லவும் கூடாது. அதுபோல ஒரு தெய்வ கொள்கை, இப்பவும் ஒரு தெய்வ கொள்கையை உடையவர்கள் இந்த நாட்டில் நிறைய உண்டு. ஆமா, சில சிவபக்தர்கள் குங்குமம் கூட அணிய மாட்டார்கள். நான் கூட கொஞ்சம் சேர்ந்துக்கிறேன், அதோட முழுமையாக சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு எனக்கு சுரம் இல்லை. ஆக சிவனுக்கு ஒருத்தனுக்கு தான் அந்த எட்டு திருமுறை வரலையும் இருக்கு. ஒன்பதாம் திருமுறை, பத்தாம் திருமுறை, பதினோராம் திருமுறை அப்படின்னு போகும்பொழுது கொஞ்சம் மாறுதல் வருகிறது. ஒன்பதாம் திருமுறையில முருகனுக்கு பாட்டு வருகிறது, பத்தாம் திருமுறையில விநாயகர் பாட்டு என்று வருவது திருமுலர் ஏற்றிருக்க மாட்டார் என்று கருதுகிறார்கள். இந்த ஐந்து கரத்தனை என்ற பாட்டு, ஆமா, தெய்வ சேக்கிரார் பெருமான் அதை சொல்ல பெறவில்லை. எடுத்த உடனே ஒன்றவன் தானே என்றுதான் திருமூலர் குறிப்பிடுறார். ஆனா ஒன்பதாம் திருமுறையில தேவிக்கு வைரவி சக்கரம் என்றெல்லாம் அவர் பாடி வைத்திருக்கிறார். பதினோராம் திருமுறையில விநாயகப் பெருமானுக்கு இருக்கிறது, முருகப்பெருமானுக்கு இருக்கிறது, சிவபெருமானுக்கும் இருக்கிறது. பன்னெண்டாம் திருமுறை தான் உங்களுக்கு தெரியும் சுத்தமா அவ்வளவும் தொண்டர்களுக்கு போய்விட்டது. இப்ப நாங்க இந்த பிடியதன் உரிமைன்னு ஒரு பாட்டு சொல்றோமே, அது வந்து விநாயக தோத்திரம் அல்ல. ஆனா பரம்பரையா நாங்க பாடுறதுன்னு வச்சிருக்கிறோம். இப்ப அந்தாண்ட ஒண்ணு சொன்னேன், நம் கடம்பவனை பெற்றவள் பங்கினு ஒரு பாட்டு, அது கூட கடம்பன் என்ற பேர் வருதலினாலே, கணபதி என்ற பேர் வருதலினாலே, எங்களுடைய முன்னோர்கள் அந்த கணபதி பாட்டு இருக்கட்டும் அப்படின்னு தேர்ந்தெடுத்து வைத்தார்கள். மகாபுசால்தனம். ஏன்னா திருஞான சம்பந்தரையும் திருநாவுக்கரசரையும் சுந்தரரையும் மாணிக்கவாசகரையும் போல நம்மளால இருக்க முடியாது என்று அவர்கள் கருதி இந்த பாட்டை முதல்ல பாடிக்கொள்ளலாம் என்று வைத்தார்கள். வைத்ததுல தவறு ஒன்றும் இல்லை இல்லையா? ஆமா என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். இதுல வேறுபாடு ஒன்றும் இல்லை. ஆனால வேற ஒரு தெய்வத்தை இந்த எட்டு திருமுறை வரலையும் சொல்ல பெறவில்லையே என்றாலும் வேற ஒரு தெய்வத்தை இகழவில்லை என்பதும் நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டிய ஒன்று. இப்போ இவர் உயர்ந்தவர் நான் சொல்லும் போது நான் இவரை தாழ்வாக பேசிவிடுவேன் உண்டல்லவா? ஆமா. அப்ப இவர் வருத்தப்படுவார் அல்லவா? நானும் பக்கவாத்தியக்காரன் தானே, என்னையே அவர் தவறா பேசுறார் அப்படின்னு வந்துடும் நிச்சயமா. பக்கவாத்தியம் நான் பேசும்போது எனக்கு வாசி இருக்கிற ஹார்மோனியமும் மிருதங்கமும் நல்லதுன்னு நான் சொல்லி பண்ணும். இவரை மாத்திரம் சொல்லி இவரை நான் விட்டுட்டேன்னா தப்பு. ஆனா வேற ஒரு தெய்வத்தையோ திருமாலையோ பிரம்மனையோ இகழ்வாக சொல்லவில்லை. திருமாலும் பிரம்மனும் தேடி காண முடியாத கடவுள் என்று வந்திருக்கிறது, அவ்வளவுதான் இல்லையா? எத்தனையோ இடங்கள்ல திருமாலையும் பிரம்மனையும் சிறப்பிச்சு சொல்லி இருக்கிற பாடல்களும் உண்டு. நல்லா திருப்பி வச்சிருந்த என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். இப்பொழுது நான் வந்து மூன்று திருமுறைகள் வரையிலும் செய்யறாங்க. ஐயா நீங்க உட்காருங்க, அவங்க செய்யறாங்க. மூன்று திருமுறை வரையிலும் ஒரு சில பாடல்களை உங்களுக்கு நான் பாடி காட்டினேன். ஆமா, ஒரு சில பாடல்களை தான் நான் பாடி காட்டியிருக்கிறேன். முழுசாக நான் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் திருவாசகம் முழுதும் ஒரு நாலு மாதத்துல நாம் இங்க பாடி காட்டினோம். அப்படி இப்போ நாலாம் திருமுறையிலிருந்து ஒரு சில பாடல்களை நான் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். உங்களுக்கு தெரியாதுன்னு நான் சொல்ல முடியாது. ஆமா, தெரியாதுன்னு சொன்னா அப்புறம் இவ்வளவு பேர் இங்க வந்திருக்க மாட்டீங்க. என்னுடைய ஆசிரியர் சொல்லுவார், உன்னை விட தேவாரத்தை கேட்க வருகிறவர்கள் மிக புத்தாலி என்று நீ நினைத்துக் கொள். அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று நீ எண்ணி விடாதே. உன்னை விட அவர்கள் கெட்டிக்காரர்கள் அப்படின்னு அடிக்கடி எனக்கு அறிவுறுத்துவார் என்னுடைய ஆசிரியர். இந்த ஒரு வருஷம் நான் அஞ்சு வருஷம் அவர்கிட்ட தேவாரம் படிச்சதுக்கு அப்புறமா சில முக்கியமான விஷயங்களை என்னை சொல்லுவதற்காக வேண்டி இன்னொரு வருஷம் நீ என்கிட்ட படின்னு சொல்லிவிட்டார் அவர். என்னுடைய 25 வருஷத்துக்கு மேல மறுபடியும் நான் ஒரு தடவை ஒரு வருஷம் அவர்கிட்ட இருந்து இப்படி சில விஷயங்களை நான் கிரகிச்சுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எனக்கு இருந்தது. அப்படி சொல்லும் போது அவர் சொன்னார், தேவாரத்தை கேட்கிற வர்றவங்க உன்னை விட புத்தாலி என்பதை நீ நினைத்துக்கொள் என்று அவர் சொன்னதும் உண்டு. நான் அன்றும் அப்படித்தான் நினைத்தேன், இன்றும் அப்படித்தான் நினைக்கிறேன், என்றும் அப்படித்தான் நான் நினைப்பேன். ஆமா, இப்பவும் நான் மேடையில பாட போகும்போது கடவுளே நாம இன்னைக்கு ஒழுங்கா பாடுவோமா குருநாதா அப்படின்ட்டு தான் போவேன். நான் இத்தனை வருஷமா பாடிவிட்டேன், கேட்கிறவனுக்கு என்னடா தெரியும் அப்படின்னு நான் நினைத்ததே கிடையாது, நினைக்கவும் மாட்டேன். ஆமா, அந்த வகையில அந்த மூன்று திருமுறையில எனக்கு தெரிந்த சிலவற்றை உங்களுக்கு நான் நினைவூட்டினேன் என்று நீங்கள் நினைத்துக் கொடுங்கள். இப்பொழுது நாலாம் திருமுறை என்று சொல்லப்படுகிற நாவுக்கரசர் தேவாரத்திலிருந்து ஒரு சிலதை நான் உங்களுக்கு நினைவூட்டேன். நினைவூட்டுதல் தான் இது. உங்களுக்கு தெரியாது நான் சொல்லிவிடவே மாட்டேன், எனக்கு தெரியவும் தெரியாது. ஆமா, இது நாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாள வேறு உலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதே. பெரிய புராணத்தில் இந்த 63 நாயன்மாருடைய வரலாறு வருகிறது. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் மூன்று பேருடைய வாழ்க்கை தெளிவாக எழுதி வைக்கிறார் தெய்வ சேக்கிரார் பெருமான். மாணிக்கவாசகர் அவர் எழுதல. ஏன் எழுதலைங்கிறத பத்தி தான் இப்ப சர்ச்சைக்கு வேண்டாம், விட்டுறேன். அத அவர்கள் எழுதி வைத்தது, சேக்கிரார் எழுதி வைத்ததுக்கு மேல வேற ஒண்ணும் நாம சொல்ல முடியல. ஏதோ ஒரு சிலது சொன்னாலும் அது பொருத்தமாகவும் இல்லை. இப்ப திருநாவுக்கரசருடைய சொல்லும் பொழுது அவருடைய புராணத்தை தொடங்கும் போது எடுத்த எடுப்பிலேயே திருநாவுக்கரசுன்னே தொடங்குறார். இப்ப சொன்ன பாட்டு அதுதான். 63 நாயன்மார்கள் ரெண்டு பேர் தான் எடுத்த எடுப்பிலேயே பேரை சொல்லுகிறார் தெய்வ சேக்கிரார் பெருமான். அப்ப பாக்கி பேரை சொல்லாததுனால அவர்கள் மட்டமா போய்விட்டார்கள் என்று எண்ணுவதற்கு இடம் உண்டோ? இல்லை. என்னமோ நடராஜ பெருமான் அவருக்கு அப்படிதான் உணர்த்தி இருக்கிறார். இப்ப திருநாவுக்கரசு வளர்ந்து தொடங்குறாரா, அடுத்தபடி இன்னொருத்தருக்கு தொடங்குறார். மங்கையர்க்கு தனி அரசி எடுத்த உடனே அப்படித்தான் தொடங்குறார். இந்த ரெண்டு பேரை தவிர வேற யாருக்கும் சொல்லல, சுந்தரருக்கும் சொல்லல, திருஞான சம்பந்தருக்கும் சொல்லல. மங்கையர்க்கு தனி அரசி, ஆனா அந்த மங்கையர்க்கரசிக்கு பேரு மானி தான், மானி நேர்வழி தான் பேரு. மங்கையர்க்கரசிங்கிற பேரை திருஞான சம்பந்தர் தான் கொடுக்கிறார் அவருக்கு. மங்கையர்க்கரசி வளவர் பொன்பாவை அப்படின்னு ஆக மானின் நேர்விழி தான் அவருக்கு பேரு. அதே பின்னால திருஞான சம்பந்தர் மானின் நேர்விழி மாதராய் வழுதிக்கு மா பெரும் தேவிகள் என்றும் சொல்லுகிறார் என்று நாம எண்ணணும். இதை பின்பற்றி தான் தெய்வ சேக்கிரார் பெருமான் மங்கையர்க்கு தனி அரசி எங்கள் தெய்வம் வளவர் திருக்குல கொழுந்து வடக்கை மாணி செங்கமல திருமடந்து கன்னி நாடல் தென்னர் புறப்படி தீர்த்த தெய்வ பாவை எங்கள் பிதான் தந்தையர்கோன் அருடினாலே இரு தமிழ்நாடு தயிலர் நீக்கி தங்கள் பொங்கொழிவன் திருநீர் பரப்பினாரே போற்றுவார்கடல் எம்மார் போற்றலாவே. திருநாவுக்கரசர் புராணத்தில் திருநாவுக்கரசருடைய தேவாரத்தில் நான்காம் திருமுறையை நாம் எண்ணி பார்ப்போம். திருநாவுக்கரசர் பண்ருட்டிக்கு அருகாமையிலே, பண்ருட்டியிலிருந்து திருக்கோவலூர் போற வழியில திருவாம் ஊர், அதை தெய்வ சேக்கிரார் பெருமான் சொல்லும் போது திருவாமூர் திருவாமூர் ரெண்டு தடவை சொல்ற, திருவாங்கூர் திருவாமூர், திருவாமூர் திருவாமூர். எப்போதுமே ஒரு காரியத்தை ஒருத்தன் சொல்லும் போது ஒரு தடவை சொல்லுவோம், ரெண்டு தடவை சொல்லுவோம், மூணு தடவை சொல்லுவோம். ஏன்? அப்பதான் அவன் புத்தியில உரைக்கும் என்று. அவை நல்ல நல்ல, அவை நல்ல நல்ல அப்படின்னு பாத்தீங்களா? காரணம் என்ன? அவன் அறிவுல நல்ல படம் அது என்ற நோக்கத்தோடு நான் என்ன சொல்றேன், கேட்டியா கேட்டியான்னு நம்ம சொல்லுவோம். பையனை பார்த்து சொன்னது அந்த காலம். இப்ப திருப்பி கேட்டோம்னா நீ சொல்லிக்கன்னு சொல்லிவிடுவான் இப்ப இருக்கிற பையன் தான் இல்லையா? ஆமா. அத மாதிரி இங்க திருவாமூர் திருவாமூர் என்று சொல்லுகிறார். பசுபதி திருவிருத்தம்னு பின்னால ஒன்னு பாடுகிறார் நாவுக்கரசர். திருவாமூர்ல இருக்கிற சுவாமியினுடைய பேர் பசுபதீஸ்வரர். அவரைத்தான் பாடியிருக்க கூடும். திருவாமூருக்கு அவர் பாட்டு பாடல. சீராடிக்கு 60 பதியும் பாடி வச்சு விட்டாரு திருஞான சம்பந்தர் தான் பிறந்த ஊருக்கு. சுந்தரர் ஒரே ஒரு பதியும் பாடி வச்சுட்டார் அவர் ஊருக்கு. ஆனால் திருவாமூருக்கு என்று திருநாவுக்கரசர் பாடல. ஆனால் இந்த பசுபதி திருவிருத்தம் என்று சொல்லப்படுகிற பாடல் அங்கே பாடி இருக்கக்கூடும்னு ஆராய்ச்சியாளர்களுடைய எண்ணம். நான் பாடும்போது என்ன பண்ணிருக்கேன், திருவாமூர்னு வர்ற இடத்துல அந்த பாட்டை நான் பாடி வச்சிருக்கேன். தாம்பலை பூசி தரை புரண்டு நின் தாழ்புறவி ஏம்பரிப்பார்கட்டு இறங்கு கண்ட இரு கங்கை என்னும் தாம்பலைக்கும் பழிப்பூடி கதிர்பூர் வனமுறை தாம்பலைக்கும் தடையாய் எம்மையாடும் பசுபதியே, எம்மையாடும் பசுபதியே, எம்மையாடும் பசுபதியே. தாம்பலை பூசி தரையில் புரண்டு என் தாழ் பரவி எம்பளிப்பாண்டு கண்டாய் இருங்கங்கை என்னும் தாம்பலைக்கும் பணத்தோழி கதிர்ப்பும் நாமுழைவேல் பாம்பலைக்கும் தடையாய் எம்மையாளும் பசுபதியே எம்மையாளும் பசுபதியே அந்த ஊர்ல பழமையான குடி புகழனார் என்று ஒரு பெரியவர் இருந்தார். சுருக்கமா சொல்லிடுறேன். அவருடைய மனைவியார் பேர் மாதினியார். புகழனா அவர் மாது இனி யார் அப்படின்னு சொல்றாங்க. பெரியவர்கள் சொல்லும்போது என்ன சொன்னாங்க, மாது இனி யார், அந்த அம்மாவா மாது என்றும் பிரித்து சொல்லுகிறவனும் உண்டு. அவர்களுக்கு முன்னாடி ஒரு குழந்தை, அதுதான் திலகவதியார் திருநாவுக்கரசருடைய குரு. அவருக்கு திருநீர் கொடுத்து சைவத்தில் திருப்பினவர் அவர்தான். திலகவதியாருக்கு திருமணம் நிச்சயித்தார்கள். இந்த அம்மாவுக்காக பார்த்த கணவன் இறந்து விட்டான். மறுபடியும் திருமணமே எனக்கு வேண்டாம்னு இருந்து துறவியாக இருந்து விட்டார்கள். அந்த அம்மா நெருப்புல விழுந்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள போனார்கள். திருநாவுக்கரசர் சொன்னார், நான் அப்பாவும் போயிட்டாங்க அம்மாவும் போயிட்டாங்க, உன்னை நம்பி இருந்த நீ போறன்னா உனக்கு முன்னாடி நான் விழுந்துடுறேன் நெருப்புல என்ன. அந்த இடத்துல தெய்வ சேர்க்கிறார் பெருமான், தம்பியார் உளராக வேண்டும் என வைத்த தயா அப்படின்னு சொல்றார். அவர் அன்னைக்கு அவர்தான் காப்பாற்றி விட்டார் இவரை திருநாவுக்கரசரை, இல்லைன்னா இவர் முன்னாடி விழுந்து இவர் உயிரை விட்டிருப்பார். தம்பியார் உளராக வேண்டும் என்னும் வைத்த தயா அம்பொன்மணி நூல் தாங்காது அனைத்து இருக்கும் அருள் தாங்கி இம்பர் மனைத்தவம் புரிந்து இருந்தார் என்று சொல்லுவார் சேக்கிழார். சேக்கிழாரை போற சொல்ல முடியாது. ஆமா இருந்தார். ஏதோ விதிவசம் சேக்கிழார் பெருமான் சொல்லுவார், நம்பர் அருளாமையினால் பரசமயம் கூறுகினார் அப்படின்ட்டாரு. யாரு? மருள் நீக்கியர். திருநாவுக்கரசருக்கு மருள் நீக்கியர் தான் அவங்க அப்பா அம்மா வச்ச பேர். மருள் மயக்கத்தை தீக்கக்கூடியவர் அவர் அப்படின்னு நிச்சயமாக அந்த பேருக்கு அவர் உரியவர். ஏதோ பரசமயத்தில் போய் ஏதோ கொஞ்சம் பார்க்கலாம் என்று அவர் எண்ணினார். அப்படி அதை சேக்கிழார் பெருமான் எழுதுகிறார், நம்பர் அருளாமையினால் பரசமயம் குறுகினார் அப்படின்னு எழுதினார். திரும்பி மறுபடியும் சைவத்துக்கு வந்தார் திருநாவுக்கரசர், நம்பர் அருளினமையினால் மறுபடியும் சமயத்துக்கு வந்தார் எழுதிவிட்டார். எந்த சொல் அங்க வருது அந்த சொல்லையே திருப்பி இங்க போடுறார் தெய்வ சேக்கிழார் பெருமான். இதை நீங்க உட்கார்ந்து படிச்சீங்கன்னா தான் தெரியும். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் உள்ள மலக்கொண்டு மயங்கினவர்கள். 48 புராணமோ 68 புராணமோ எழுதியவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, டாக்டர் உவேயனுடைய குருநாதன் வந்துட்டார்.